மத்தேயு அத்தியாயம் 25. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்களுடைய எண்ணெய் விளக்குகளைப் பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டுபோகப் புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய விளக்குகளோடு கூட தங்களுடைய பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதமான போது அவர்கள் எல்லோரும் தூக்க மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு இரவிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டானது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்களுடைய விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை பார்த்து, உங்களுடைய எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் மறுமொழியாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமானதாக இல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கப் போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட திருமண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனிதகுமாரன் வரும் நாளையாவது நேரத்தையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் வெளிதேசத்திற்கு பயணமாக போகிற ஒரு மனிதன் தன் வேலைக்காரர்களை அழைத்து தன் சொத்துக்களை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது போலே இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 வெள்ளிப்பணமும் ஒருவனிடத்தில் 2 வெள்ளிப்பணமும் ஒருவனிடத்தில் 1 வெள்ளிப்பணமுமாக கொடுத்து உடனே பயணப்பட்டு போனான். 5 வெள்ளிப்பணத்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் செய்து வேறு 5 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தான். அப்படியே 2 வெள்ளிப்பணத்தை வாங்கினவனும் வேறு 2 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தான். 1 வெள்ளிப்பணத்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அநேக நாட்களான பின்பு அந்த வேலைக்காரர்களுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 வெள்ளிப்பணத்தை வாங்கினவன் வேறு 5 வெள்ளிப்பணத்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 வெள்ளிப்பணத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 வெள்ளிப்பணத்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 வெள்ளிப்பணத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 வெள்ளிப்பணத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 வெள்ளிப்பணத்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன், ஆகவே நான் பயந்து போய் உமது வெள்ளிப்பணத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் மறுமொழியாக, பொல்லாதவனும் சோம்பலுமான வேலைக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை வங்கியிலே போட்டு வைத்திருக்கலாமே, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற வெள்ளிப்பணத்தை எடுத்து 10 வெள்ளிப்பணத்தை உடையவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், பிரயோஜனம் இல்லாத வேலைக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அன்றியும் மனிதகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக அனைத்து பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது எல்லா மக்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாகப் பிரிக்கிறதுபோல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளைத் தமது வலதுபக்கத்திலும் வெள்ளாடுகளைத் தமது இடதுபக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலதுபக்கத்தில் நிற்பவர்களைப் பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஆடையில்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். சிறைப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராகக் கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராகக் கண்டு உம்முடைய தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை ஆடை இல்லாதவராகக் கண்டு உமக்கு ஆடை கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் சிறையில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா மறுமொழியாக, மிகவும் எளியவராகிய என் சகோதரர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தணிக்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. ஆடையில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் சிறையில் அடைப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் ஆடை இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் சிறையில் அடைப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு மறுமொழியாக, மிகவும் எளியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய தண்டனையும் அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனையும் அடைவார்கள் என்றார்.